నమస్కారం. అధ్యయన ఉత్సవం ఆళ్వార్த்து நகரில் சென்றிருந்தேன். ராப்பத்து 10 திருநாள் இரவு நம்மாழ்வார் திருவடி தொழுகிறார். அதாவது பெருமானுடைய திருவடிகளை பற்றி அதன் மூலம் வைகுந்தத்துக்கு செல்லுகிறார். நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியில் கடைசி 2-10 பாசுரங்களுமே ஒரு ஜீவாத்மா வைகுந்தத்துக்கு போகும் மார்க்கத்தை பற்றியும் அங்கு போய் அனுபவிப்பது, அதேபோல் தனக்கும் கொடுக்க வேண்டும்னு வேண்டுவது, இவையெல்லாம் தான் உள்ளன. வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 திருநாட்களும் இந்த திருவாய்மொழியின் 100 பாசுரங்கள் சேவாகாலம் பண்ணப்படும். அதன் கடைசி நாள் அதாவது 20 திருநாள், மொத்த அத்தியனோத்சவம் 21 நாட்கள். அதிலே 20 திருநாள் இரவு நம்மாழ்வாரை கைத்தாங்கராக எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்து பொலிந்து நின்றான். அவர்தான் ஆழ்வார்த்த நகரி உற்சவமூர்த்தி. அவருடைய திருவடிகளில் அப்படியே சமர்ப்பிப்பார்கள். இது தொன்று தொட்டு நடந்து வரும் உற்சவம். அந்த உற்சவத்தில் சில சிறப்பம்சங்கள், 3 கட்டுகளில் பெருமாளும் ஆழ்வாரை நோக்கி நகர்ந்து வருவார், ஆழ்வார் பெருமாளை நோக்கி நகர்ந்து வருவார். இதெல்லாம் மொத்தம் ஒரு 2-2.5 மணி நேரம் நடக்கும். தள்ளி இருப்பார்கள், ஒரு ஆராதனம் நடக்கும். அதுக்கப்புறம் இருவரும் ஒரு 4 அடி முன்னால் வருவார்கள், மீண்டும் நடக்கும். மறுபடியும் இருவரும் முன்னால் வருவார்கள், மீண்டும் நடக்கும். அதுக்கப்புறம் நம்மாழ்வாரை எழுந்துள்ள பண்ணி கொண்டு போய் பெருமான் திருவடிகளில் சேர்ப்பார்கள். இதில் முதல் 2 கட்டுகளில் ஆழ்வார் இருக்கும்போது மற்ற ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், இவர்களெல்லாம் ஆழ்வாருக்கு பக்கவாட்டில் இருப்பார்கள், இருபுறமும் இருப்பார்கள். ஆனால் நம்மாழ்வார் நெருக்கமான கட்டு 3 கட்டுக்கு வந்தவுடன் மற்ற ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் நம்மாழ்வாருக்கு பின்னே சென்று விடுகிறார்கள். நம்மாழ்வாரும் பெருமாளும் எதிரும் புதிருமாக ஒத்தருக்கொத்தர் பார்த்து கொண்டு நேர் எதிரெதிர் மண்டபத்தில் இருப்பார்கள். அங்கிருந்துதான் கிட்டக்க கிட்டக்க வருவார்கள். இப்ப நம்மாழ்வார் 3 கட்டுக்கு வந்தவுடன் எல்லா ஆழ்வார் ஆச்சாரர்களும் அவருக்கு பின்னே செல்வார்கள். அவர்களை இப்ப பெருமானை பார்ப்பார்கள். இதுல ஒரு அழகான கருத்து, ஒரு ஜீவன் பரமாத்மாவை அடைகிறார்னால் அவரால் அவர் ரொம்ப விருப்பப்பட்டவர்னு பொருள். அந்த ஜீவனுக்கு பின்னே அவர் நிழலில் நாம் ஒதுங்கி நின்றால் நமக்கும் பெருமானுடைய கட்டாட்சம் கிடைக்கும். அதனால தான் பக்கத்தில் இருந்தவர்கள் ஆழ்வாருக்கு பின்னே வந்து நின்று விடுகிறார்கள். அப்ப பெருமாள் ஆழ்வார் இருவர் இருக்கும்போது நாம் சட்டென்று பெருமாளர்களை போலாம் நினைப்போம். இல்லை, ஆழ்வாருக்கு பின்னால் நிற்க வேண்டும். அப்பதான் எளிதில் பகவத் கட்டாட்சத்தை பெற முடியும். இது ஒரு கருத்து. அடுத்தது, ஆழ்வாரை கையில் எழுந்துருள பண்ணி கொண்டு போவதற்கு முன்னால் அவரை போய் பெருமாள் திருவடியில் தானே சமர்ப்பிக்க போகிறார்கள். அந்த இடத்தில் கீழே திருத்துழாய் துளசி பரப்பப்படும். அதில் ஆழ்வார் எழுந்துருளுவார். அவருடைய திருமுடியும் பெருமாளுடைய திருவடியும் ஒன்றாக இருக்கும். சரித்து எழுந்துருள பண்ணுவார்கள். உடனே நிறைய துளசியை கொண்டு ஆழ்வாரையும் திருவடியும் மறைத்து விடுவார்கள். முதலில் பெருமானிடத்தில் உட்கார்ந்து அர்ச்சக சுவாமிகள் வாத்தியார் சுவாமி பண்ணி வைக்க அந்த துளசிக்கு ஒரு ஆவாகனம், புண்ணியாக வசனம் அதெல்லாம் நடக்கிறது. அந்த துளசிக்கு வேண்டிய சுத்தி எல்லாம் செஞ்சு புண்ணியாவசனம் பண்ணி அதுக்கப்புறம் நம்மாழ்வாரிடத்தில் வந்து அவர் இப்ப அர்ச்சராதி மார்க்கத்தில் யாத்திரை செல்ல போகிறாரே, 12 லோகங்களை தாண்டி வைகுந்தத்துக்கு போக போகிறார், நீண்ட யாத்திரை. எப்பவும் யாத்திரை கிளம்புறதுனால் அதுக்கு முன்னாடி யாத்ரா தானம் என்று தானம் கொடுக்க வேண்டும். அதே போல் நம்மாழ்வார் தான் யாத்திரை புறப்படுவதற்காக தானம் கொடுக்கிறார். அப்புறம் புறப்பட்டு பெருமான் திருவடிகளில் போய் சேர்கிறார். வழக்கம் போல் ஆழ்வாரை அனுப்ப மாட்டார்கள். அவர் வைகுந்தத்தில் சென்றாலும் இல்லை, நமக்காக ஆழ்வாரை திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்று பிரார்த்திக்க பெருமானும் கொடுக்கிறார். ஆழ்வார் தன் இடத்துக்கு திரும்ப வந்து விடுகிறார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பிராணப்பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். ஆழ்வார் பிராணன் பிரிந்து போய்விட்டார், இப்ப திரும்ப வந்திருக்கிறார், மறுபடியும் பிராணனை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு ஆகமத்தின்படி கோயில் பூஜை முறைகள் நெஜத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஒருவர் புறப்படுகிறார், யாத்ராதானம் கொடுத்து விட்டு அச்சிராஜ் மார்க்கத்தில் போகிறார், அவரை திரும்ப கூப்பிட்டுகிறார்கள், பெருமான் திரும்ப கொடுக்கிறார். திரும்ப வந்து விட்டார்ங்கிற சந்தோஷத்தில் மறுபடியும் பிராணனை பிரதிஷ்டை பண்ணி மேற்கொண்டு ஆழ்வாருக்கு உற்சவங்கள் நடக்கின்றன. இதே போல் பல சூக்ஷ்மமான அர்த்தங்கள் எல்லாம் நாம் அந்தந்த உற்சவத்தை சேவிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று, பெருமான் ஒவ்வொரு கட்டாக முன்னாடி வந்தார்னு சொன்னேன். அதில் முதல் இரண்டு கட்டுகளில் இருந்தபோது குருகூர்வல்லி தாயார், ஆதிநாயகி தாயார், அந்த ரெண்டு தாயாருடைய ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி எல்லாரும் இருப்பார்கள். ஆனால் மூணாம் கட்டுக்கு, அதான் கடைசி கட்டு, அங்கு வந்தவுடன் ஆதிநாயகி தாயார், குருகூர்வல்லி தாயார் நகர்ந்து விடுகிறார்கள். இந்த மூணு தாயார்கள் மட்டும்தான் இருப்பார்கள். ஏன் அப்படித்தான் தொன்று தொட்டு மரபு இருக்கிறது. என்ன இருக்கலாம்? இந்த விபூதி, லீலா விபூதி, இந்த பூலோகம், இங்கிருக்கும் தாயார்கள் தான் ஆதிநாயகி தாயாரும் குருகூர்வல்லி தாயாரும். ஆனால் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி நாச்சியார்கள் தான் வைகுந்தத்து தாயார்கள், அங்கேயும் இருப்பார்களே. இப்ப ஆழ்வார் திருவடி தொழுது அவர் வைகுந்தம் தானே போகப் போகிறார். அப்ப அவரை ஏற்றுக்கொள்ளும் பெருமானே வைகுந்தநாதன் தானே. அதனால்தான் அந்த மூணு தாயார்கள் மட்டும் இருக்கிறார்களோ என்னவோ. இப்படி அங்க இருந்து நிதானப்பட்டு சேவித்தீர்கள் என்றால் நிறைய சூக்ஷ்மமான அர்த்தங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.